1 பேதுரு 5 அதிகாரம் 12 இருந்து நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்புகிறேன். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். ஒரு வேத வாக்கியம் இருக்கு, 2 தீமோத்தேயு 3:16 நான் படிக்கிறேன். தேவ வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமானவைகளாய் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. தேவனுடைய எந்த வார்த்தை எடுத்தாலுமே, எந்த வசனம் எடுத்தாலுமே நமக்கு பிரயோஜனம் உள்ளது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்னாரு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை பாருங்களேன், ஒவ்வொரு எவ்ரி வேர்ட் அப்படின்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட எந்த வார்த்தையும் அனாவசியம் அல்ல. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம பேதுரு படிச்சுட்டு வரோம், பேதுரு படிச்சுட்டு அதை முடிக்கிற ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, முடிக்கிற நிலையில் இருக்கிறோம். ஒருவேளை நீங்க வாரம் வாரம் வரும்போது இன்னைக்கு முடிச்சிருவார், இன்னைக்கு முடிச்சிருவாருன்ற ஒரு நம்பிக்கையில வரலாம். ஆனா வந்து பார்த்தா என்ன ஆகுது, அது வந்து முடிச்ச சர்மன் இந்த மாசம் முடிகிற மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு இதுல போலாம். ஏன்னா நான் அதை முடிக்கணும்னு தான் எனக்கும் ஆர்வமா இருக்கு. ஆனா என்ன விட மாட்டேன் இந்த பேதுரு, அந்த கடைசியில் இருக்கிற ஆழமான சத்தியங்கள் எவ்வளவு கருத்துக்கள் படிச்சு இந்த வாரம் முடிச்சிடலாமான்னு பாக்குறேன், ஆனா முடியறது இல்லை. அவ்வளவு ரிச் டீச்சிங் அதுல இருக்கு. ஆகவே அதை முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் நம்ம பேதுரு இந்த நிருபத்துலன்னா, ஒரு இந்த நிருபத்தை முடிக்கிற தருவாயில வந்து 10:11 பாத்தீங்கன்னா, ஆமேன் 11 அவர் ஒரு வாக்கு தத்துவத்தை 10வது வசனத்தில் கொடுத்து 11வது வசனத்தில் ஒரு துதி இல்லைங்களா, அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உண்டாயிருப்பதாக சொல்லி ஆமேன்னு சொல்லி முடிச்சிட்டார். அந்த நிருபம் அபிஷியலா முடிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து சில விவரங்களை அவர் எழுதுறாரு இல்லைங்களா, ஒரு போஸ்ட் ஸ்கிரிப்ட் லெட்டர்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியில ஒரு சில விவரங்கள் எழுதுற மாதிரி அதை எழுதிட்டு இருக்காரு. ஆனா அது தேவ ஆவியினால ஊதப்பட்டு எழுதப்படலையா, நிச்சயமா ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்துல அவ்வளவு முக்கியமானது. ஆகவே அதுலயும் எவ்வளவு சத்தியத்தை படிச்சுக்கிறோம், நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி ஒரு மனுஷனை பாராட்டி அதுல எழுதுறார் இல்லைங்களா, சில்வானுவேன் அவரை பாராட்டி, சில்வனாச பாராட்டி அவர் எழுதுறத பாக்குறோம். இப்போ நம்ம 12:13 அந்த வசனத்தை 3 தலைப்புல நான் உங்களுக்கு அதை திறந்து வைக்க போறேன். அதில் 12:13 நம்ம தெளிவாக 3 தலைப்புல புரிஞ்சுக்கணும். முதலாவது என்னன்னா அதுல வந்து தான் எழுதின 5 அதிகாரத்தையும் அதுக்கு ஒரு சம்மரி கொடுக்கிறார், ஒரு சுருக்கத்தை கொடுக்கிறார். எப்படி நான் 5 அதிகாரத்துல உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன், சாட்சி கொடுக்கிறேன். 2 காரியம், ஒரு தலைப்பு, முதலாவது தலைப்பு என்ன பார்க்க போறோம், புத்தி சொல்றதும் சாட்சி கொடுக்கறதும் பார்க்க போறோம். 2வது தலைப்புல இதுல எதை பத்தி எழுதியிருக்கிற, மெய்யான கிருபைய பத்தி எழுதியிருக்கிற 2வது தலைப்பு. 3வது தலைப்பு கிறிஸ்தவ வாழ்த்துதல் அப்படின்னா என்னன்னு ஆரம்பத்துல கொஞ்சம் பார்க்கலாம். சரி, முதலாவது என்ன பார்க்கணும்னா, புத்தி சொல்லுகிறேன் சாட்சி கொடுக்கிறேன் என்ற ஒரு தலைப்புல நம்ம பார்க்கலாம். முதலாவது என்ன சொல்றாருன்னு பேதுரு பார்த்தோம்னா, தான் எழுதின இந்த நிருபத்தினுடைய நீளத்தை பத்தி அவர் சொல்றார். எவ்வளவு பெருசுங்க, எவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி இருக்கிறீங்க நீங்க, என்ன சொல்றாரு, நான் சுருக்கமாய், நடுவுல தெரியுதுங்களா, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி, மூணாவது லைன் கடை ஆரம்பிக்குது, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி. அஞ்சு அதிகாரம் எழுதி இருக்கிறாரு. நம்ம எத்தனை 1.5 வருஷம் படிச்சிருக்கிறோம். நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன், 67 சர்மன்ஸ் 1 பேதுருவில் 67 சர்மன்ஸ் படிச்சிருக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு, சுருக்கமா எழுதி இருக்கிறேன். இன்னும் ஆக்சுவலா லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகள்ல உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். என்னப்பா இது சுருக்கமா? நம்ம யாராவது இப்படி ஒரு லெட்டரை எழுதணும்னா மூலகில கெட்டா இருக்கதான் நினைப்பா, இவ்வளவு பெரிய லெட்டரை போய் எழுதி இருக்கிறாரு அப்படின்னு இல்லைங்களா. இந்த காலத்தில் பார்த்தோம்னா பெரிய மேல். சரி, பாத்தீங்கன்னா சுருக்கமாய் அப்படின்றாரு. இன்னொரு ஒரு இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகள் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். இன்னொரு எபிரேயர் புத்தகம் 13:22 யாராவது வாசிங்க. எபிரேயர் 13:22, ஹீப்ரூஸ் 13:22. படிங்க, எடுத்தவங்க நீங்க படிக்கலாம். 13:22.
சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை
பாருங்களேன். இங்க என்ன சொல்றாரு, நான் சுருக்கமாய் எழுதி இருக்கிறேன். அவர் வந்து பேதுரோவோட 13 மடங்கு 13 அதிகாரம் எழுதிட்டு அவரும் என்ன சொல்றாரு, நான் சுருக்கமா எழுதி இருக்கிறேன். அது படிக்கணும்னா நமக்கு 3 வருஷம் தேவை, எபிரேயர் புத்தகம். ஆனா சுருக்கமா எத சுருக்கமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து நம்ம நீங்க எழுதுல லெட்டரோ நான் எழுதுல லெட்டரோ ஒப்பிட்டு பார்க்கும்போது சுருக்கமா சொல்லல. எதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது சுருக்கமா இருக்கு அப்படின்னா, தாங்கள் அதுல எழுதின விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, தாங்கள் அதுல எழுதின மிக மிக பிரம்மாண்டமான சத்தியங்கள், ரட்சிப்பின் மகத்துவங்கள், அதை எழுதின அந்த விஷயத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ரொம்ப சுருக்கமா தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஏன், அவர் எழுதின சத்தியங்களை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு எழுதி இருக்கிறாரு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பத்தி எழுதி இருக்கிறாரு, மறுஜன்மத்தை பத்தி எழுதி இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பத்தி, ஜீவனுள்ள நம்பிக்கை, நம்முடைய வாடாத சுதந்திரம், மீட்பு, பெரிய ரட்சிப்பு, பரிசுத்தமா வாழ்றது எப்படின்னு எவ்வளவு டாபிக்ஸ் எழுதி இருக்கிறார். அது சொல்ல போனா ஒரு டாபிக்கும் எடுத்துக்கிட்டு நான் 10 வாரம் கூட சர்மனை கொடுக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், தெரிந்து கொள்ளுதல், எலெக்ஷனை பத்தி எடுத்து 10 வாரம் நம்ம படிக்க முடியாது. ஏன், ஒரு 5 நாள் பாஸ்டர்ஸ் கான்பரன்ஸ் வச்சு 1 வருஷம்லாம் அதை படிக்க முடியும். அந்த மாதிரி ஆழமான சத்தியங்கள், அந்த சத்தியங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது இவர் என்ன சொல்றாரு, சுருக்கமா எழுதியிருக்கிறேன், சுருக்கமா எழுதியிருக்கிறேன். ஏன், பேதுரு ஒருவேளை அது ஒரு சத்தியத்தையும் கொஞ்சம் விவரிச்சு அதனோட ஆழத்தை அகலத்தெல்லாம் நமக்கு விவரிச்சு கொடுத்திருந்தாருனா பைபிளை விட 100 மடங்கு அதிகமா பெரிய புத்தகம் இருந்திருக்கும். அதை ஒப்பிட்டு அதுல இருக்கிற விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப சுருக்கமா தான் எழுதி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. யோவான் சொல்றாரு இல்லைங்களா, எழுதி 21 அதிகாரம் முடிச்சுட்டு இயேசு செஞ்சதையெல்லாம் நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கணும்னா இந்த உலகத்துல புக்ஸ் பத்தாது, உலகத்துல இடம் பத்தாது புக்ஸ் வைக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்த இவங்க ரொம்ப சுருக்கமா தான் எழுதுறாங்க. நமக்கு பெருசா இருக்கலாம், ஆனா ரொம்ப பெரிய விஷயத்த சுருக்கமா எழுதுறாங்க. அதனால இவர் என்ன சொல்றாரு, நான் சுருக்கமா இவங்களுக்கு எழுதி. அந்த லெட்டருடைய நீளத்தை பத்தி அவர் விவரம் போது சுருக்கம் அப்படின்றார். அடுத்ததாக அந்த லெட்டருடைய உருவத்தை பத்தி ஒன்னு சொல்றார். அந்த லெட்டர் எப்பேற்பட்ட என்ன விஷயம் அந்த லெட்டர்ல இருக்கு, உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு. முதலாவது அந்த வார்த்தையை கவனிங்க, புத்தி சொல்லுகிறதும், அடுத்ததாக நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும். ரெண்டு வார்த்தை, புத்தி சொல்லும்படிக்கும் சாட்சியிடும்படிக்கும். நான் எழுதின லெட்டருடைய நீளம் சுருக்கம், அதனோட உருவம் புத்தி சொல்றதும் சாட்சி கொடுக்கறோம். இது ரெண்டு தான் நான் எழுதியிருக்கேன், புத்தி சொல்றதும் சாட்சி கொடுக்கறதும். இந்த ரெண்டு விஷயத்த என்னன்னு அதை பார்ப்போமே. புத்தி சொல்றதுனா என்ன, எக்ஸாட்டிங் இங்கிலீஷ்ல வார்த்தை வருது அப்படின்னா, ஒரு தீவிரமாக ஆர்வத்தோடு ஒரு ஊக்குவிக்கிற விதத்தில் உங்களை புத்தி சொல்றது. சாதாரணமா கேட்டா கேளு, கேட்கல நான் போன்ற மாதிரி புத்தி இல்ல, ஒரு ஊக்கத்தோடு ஆர்வத்தோடு உங்களுக்கு புத்தி சொல்றது. ஆர்வத்தோடு உங்களுக்கு புத்தி சொல்றது, உங்களை உற்சாகப்படுத்துறது. அந்த கிறிஸ்தவர்கள் பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அந்த பாடுகளுக்கு மத்தியில அவங்க தைரியமா அந்த பாடுகளை சந்திக்கணும்னு அவங்கள ஊக்குவிக்கிறார். அதைத்தான் நம்ம பாக்குறோம் பாருங்களேன். ஒரு அவசரமா அவங்களை ஊக்குவிக்கிற வண்ணத்தில் அந்த லெட்டர் இருக்கு. இந்த லெட்டருடைய உருவத்தை அவர் சொல்ற புத்திமதி எல்லாம் பார்த்தோம்னா, ஒரு ரிலாக்ஸா ஒரு சோஃபால உட்காந்துகிட்டு சொல்ற மாதிரியே இல்ல, ஒரு வலிமை எங்கேயோ இருக்கிறத பாக்கலாம். ஏன் ஆரம்பத்தில இருந்து யோசிச்சு பாருங்களேன், உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு அப்படின்னு இருந்துச்சு இல்லைங்களா, கேர்ட் யோர் மைண்ட், உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. அப்புறம் தொடர்ந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். பட்சபாதம் இல்லாமல் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறவர் நீங்கள் பிதாவென்று அழைக்கிறபடினால் நீங்கள் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். வெள்ளினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல, வெளியேற பெற்ற மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டினால மீட்கப்பட்டிருக்கிறீர்களே, ஜாக்கிரதையா நடந்து கொள்ளுங்கள். ஊக்குவிக்கிறார் பயங்கரமா இல்லைங்களா, எதுவுமே ஒரு ரிலாக்ஸா உட்காந்துகிட்டு அவர் சொன்ன மாதிரி இல்ல, பயங்கர ஊக்கத்தோடு. பேதுரு காண்டி இருந்திருக்காருன்னா உணர்ச்சி சத்தத்தோடு அவரு சத்தம் போட்டு ஊக்குவிச்சிருப்பார், ஆர்வத்தோடு சொல்லியிருப்பார். அதுதான் அவர் சொல்றார், உங்களுக்கு புத்தி சொல்றேன். அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் ஒரு சுருக்கமா ஒரு பேர் கொடுக்கிறார், என்ன, நான் உங்களுக்கு புத்தி சொன்னேன். அடுத்ததாக என்ன சொல்றாரு, உங்களுக்கு சாட்சி கொடுக்கும்படி. வெறும் புத்தி சொல்றது மாத்திரம் இல்ல, டெஸ்டிஃபை, சாட்சி கொடுக்கும்படி. சாட்சி கொடுக்கறதுனா என்ன, சாட்சி கொடுக்கறதுனா உதாரணத்துக்கு ஒரு ஒரு காரியத்தை ஒருத்தர் பாக்குறாங்க, பார்த்துட்டு அதுக்கு போய் சாட்சி கொடுக்கறாங்க இல்லைங்களா, கோர்ட்ல எல்லாம் சாட்சி கொடுக்கறதுன்னு இருக்கு. இது நெய்யாகவே நடந்துச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு சாட்சி கொடுக்கறது ஒண்ணு இருக்கு. ஆனா அவர் சொன்னது உண்மைன்னு போய் ஊர்ஜிதப்படுத்துற ஒரு சாட்சின்னு இருக்கு இல்லைங்களா, ஆமா அவர் சொன்னது நானும் பார்த்தேன், இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குன்னு ஊர்ஜிதப்படுத்துது. அப்படி ஒரு வார்த்தையை பேதுரு யூஸ் பண்றாரு. ஏன் இந்த கிறிஸ்தவர்கள் வந்து சுவிசேஷத்தை ஆரம்பத்துல அப்போஸ்தலருங்க போகும்போது அந்த காஸ்பல கேட்டு மனம் திரும்பி இயேசு கிட்ட வந்தாங்க. இயேசு கிட்ட வந்த உடனே என்ன ஆச்சு, இவங்களுக்கு என்ன ஆச்சு, இயேசு கிட்ட வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு சபையில சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு அவங்களுக்கு பாடுகள் வர ஆரம்பிச்சுச்சு, சஃபரிங்ஸ் வர ஆரம்பிச்சுச்சு இல்லைங்களா. ஒருவேளை உலக சமுதாய பிரச்சனைகள், பல பிரச்சனைகள், பாடுகள்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. பாடுகள் வரும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும்போது சாத்தான் வந்து சில நேரத்துல வந்து என்ன சொல்றது, இதுதான் இதுக்கு தான் இயேசு கிட்ட வந்தியா, இதுதான் இயேசு கொடுக்கிற வாழ்க்கையா, உனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுதான் இயேசு கொடுக்கறதா, போப்பா அந்த இயேசுவை வேணா ஒன்னும் வேணா விட்டு போ, இதுக்கு தான் இயேசு கிட்ட வந்தியா அப்படின்னு நம்மள தற்காலிக பிரச்சனைகளை வச்சு நம்மள கலக்க பார்க்கும் சாத்தான், அவங்கள பண்ணுச்சு இல்லைங்களா. அதான் பாடுகளுக்கு மத்தியில இருக்கிறாங்க. அவர் பேதுரு நடுவுல வந்து என்ன சொல்றாரு, ஆமா மெய்யாகவே இது நீங்க இயேசு கிட்ட வந்திருக்கிறீங்க. இயேசு கிட்ட வந்தா உலகத்துல அநேக சகோதரர்கள் பாடுகளை அனுபவிக்கிறாங்க, அதுல நீங்களும் பங்கு பெறுகிறீர்கள், இது மெய்யான கிருபை தான் அவர் சாட்சி கொடுக்கிறார். உண்மையாவே அந்த சாத்தானை நம்பாதீங்க, இது தற்காலிகமான பிரச்சனை தான். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு, சீர்படுத்துறார், திடப்படுத்துறார், பலப்படுத்துறார், நிலைநிறுத்துறார். இப்படித்தான் நடக்க போகுது. இயேசு கிட்ட வந்தா நல்லதே நடக்கும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. சில நேரங்களில் நம்மளுக்கு கஷ்டங்கள் வரதான் வருது. ஏன் எனக்கு கஷ்டம், ஏன் நான் ஒழுங்கா இருக்கிறேன்னா என்னை சீர்படுத்தி திடப்படுத்தி நிலைநிறுத்தணும் அவர், அதுக்காக நமக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யுது. இதுதான் மெய்யான கிருபை. இது சாத்தா உங்களை சந்தேகப்பட விடாதீங்க. ஏன் கஷ்டப்படுவது அவசியமானதால், நீங்க பாடும் துன்பப்படுவது அவசியமானதால் உங்க விசுவாசம் புடமிடப்படணும் அப்படின்னு ஒரு சாட்சி கொடுக்கறதா நம்ம பாக்குறோம். ஆகவே ரெண்டு அருமையான வார்த்தைகள், அதை நாங்க மறக்க கூடாது. முதலாவது என்ன, சாட்சி கொடுக்கிறது. ரெண்டாவது புத்தி சொல்றது. சரி, இப்படி கூட எடுக்கலாம், சாட்சி சொல்றது, புத்தி சொல்றது இல்லைங்களா, சாட்சி கொடுக்கறது, புத்தி சொல்றது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா முழு பைபிளையே இந்த ரெண்டு வார்த்தையில நம்ம சொல்லலாம். பைபிள் என்ன பார்க்க செய்ய பார்க்குது, தேவனை பற்றி நமக்கு சாட்சி கொடுக்குது. தேவன் யார், அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அது சாட்சி கொடுக்குது இல்லைங்களா. அந்த சாட்சியின் அடிப்படையில் நமக்கு புத்தி சொல்லுது. நாம் இந்த தேவன் இப்படி செஞ்சிருப்பதனால், இவர் இந்த காரியங்கள் செய்திருப்பதனால், அதை அறிந்த நாம் எப்படி நடக்க வேண்டும், நீங்கள் அப்படி நடக்கணும், பரிசுத்தமா நடக்கணும் நமக்கு புத்தி சொல்லு. பாருங்களேன், முழு பைபிளையும் நம்ம இந்த ரெண்டு வார்த்தையில அடுக்கலாம். பைபிள் இதான் செய்யுது. கடவுள் யார், கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சிருக்கார், கிறிஸ்துக்குள்ள நமக்கு என்ன இருக்கிறது, எவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்குன்னு சாட்சி கொடுக்குது. அந்த சாட்சியின் அடிப்படையில நமக்கு புத்தி சொல்லுது. பாருங்களா, அருமையான ரெண்டு வார்த்தைகள் நம்ம மறந்துடக்கூடாது. அப்போஸ்தலர்களும் நிருபங்கள்லாம் எடுத்து பாருங்களேன், எபேசியர் கலாத்தியர் என்ன செய்யறாங்க, ரெண்டு தான் செய்யறாங்க. ஒன்னு சாட்சி கொடுக்கறாங்க, ரெண்டு மூணு அதிகாரமும் கிறிஸ்துக்குள் நமக்கு என்னென்னலாம் இருக்குது, கடவுள் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாருன்னு சாட்சி கொடுக்கறாங்க. அதெல்லாம் சாட்சி கொடுத்து இந்த ஆண்டவர் இப்படி செய்திருப்பதுனால் நீங்கள் மனைவிகளே எப்படி நடக்கணும், புருஷர்களே நீங்க எப்படி நடக்கணும், சபையே நீங்க எப்படி நடக்கணும், புத்தி சொல்றாங்க. பாருங்களேன், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதனாலதான் அதுக்கு பல வார்த்தைகள் இருக்கு. நம்ம டாக்ட்ரின் அண்ட் ஃபேத் அப்படின்னும், டாக்ட்ரின் அண்ட் பிராக்டிஸ் அப்படின்னும், சத்தியமும் நடத்தையும், அது ரொம்ப முக்கியம். விசுவாசமும் நடத்தையும், நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம், அதன் விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம நடத்தையும் ரொம்ப முக்கியம். இன்னொரு வார்த்தைகள்லாம் இருக்கு இங்கிலீஷ்ல, இண்டிகேட்டிவ் அண்ட் இம்பரேட்டிவ். இண்டிகேட்டிவ்னா கடவுள் நமக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காரு, இண்டிகேட்டிவ் பண்றது அதன் அடிப்படையில நமக்கு கொடுக்கிற கட்டளைகள். ஆகவே இது ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியங்க, ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லா பிரசங்கத்திலையும் நல்ல வேத பிரசங்கம், ஆண்டவருடைய பிரசங்கம் கேட்கணும்னா இது ரெண்டுமே இருக்கணும். என்ன இருக்கணும், ஆண்டவர் யாரு, ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னு அது குறித்த சாட்சி இருக்கணும். அந்த சாட்சியின் அடிப்படையில நம்ம எப்படி நடந்துக்கணும், அதான் பயன்பாடு இல்லைங்களா. நம்ம புத்தி சொல்ற மாதிரி ஒருவேளை சாட்சி கொடுக்காம வெறும் புத்தி சொன்னோம்னா, சாட்சி கொடுக்காம வெறும் புத்தி சொன்னோம்னா ஃபவுண்டேஷன் இல்லாம வீடு கட்டுற மாதிரி. சாட்சியே இல்ல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஆனா நீங்க அப்படி நடக்கணும், நீங்க எப்படி நடக்கணும், நீங்க அப்படிலாம் நடக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா அதுக்கு ஃபவுண்டேஷனே இல்ல, வீடு கட்டணும். அது எத்தனை நாள் தங்கும், ரொம்ப நாள் தங்காது. ஒரு ரெண்டு நாள் கேட்டு அவர் ஒழுங்கா இருப்பார், அதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்க மாட்டார். அதே மாதிரி நம்ம புத்தி சொல்லாம வெறும் சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஃபவுண்டேஷனை கட்டி அப்படியே விட்டுற வேண்டியதுதான், வீடே கட்டுறதுல. பாருங்களேன், வெறும் ஆண்டவர் இப்படி செஞ்சிருக்காரு, அதை செஞ்சிருக்காரு, அது செஞ்சுட்டு அதுக்கு ஏற்றபடி நீங்க எப்படி நடக்கணும்னு சொல்லாம வெறும் ஃபவுண்டேஷன் போட்டு அனுப்பிட வேண்டியதுதான். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம், ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஆகவே ஒரு பிப்ளிக்கல் பேலன்ஸ்டு மினிஸ்ட்ரி, ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டு மினிஸ்ட்ரி இருக்கணும்னா புத்தி சொல்றது, சாட்சி கொடுக்கறது, புத்தி சொல்றது, ரெண்டுமே ரொம்ப அவசியம். இதுல ஒரு காரியத்தை நம்ம பயன்பாடுக்கு படிக்கணும். நான் ரொம்ப உணர்றேன், நான் பார்த்த என்னுடைய அனுபவத்துல சில படிச்சதெல்லாம், பல கிறிஸ்தவர்கள் சத்தியத்துல வளராம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இது. என்ன காரணம் அப்படின்னா, இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே உங்க இருதயத்தை சோதிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தான் பிடிக்கும். ரெண்டுல ரெண்டுமே பிடிக்கிற ஆளுங்க இல்ல நமக்கு, ஏதாவது ஒண்ணு தான் நம்ம எடுத்துக்குவோம், மத்தத நம்ம விட்டுருவோம். அப்படி இருக்கிறதுனால தான் வளராம, எவ்வளவு ஆயுசு எடுத்தாலும் அவங்க வளராம இருக்கிறதுக்கு காரணமே அதுதான், தெரியுங்களா. ரொம்ப ஆபத்து அது, பாவகரமானது, சுயநலமானது, அது சொல்லப்போனா ஒரு ரொம்ப முட்டாள்தனம், சுயநலமானது, ஒரு மாம்சீகமானது. என்ன, ஒரு காரியத்தை ஒண்டி எடுத்துக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்ல பாக்குறேன்னே, உங்க இருதயத்தை சோதிச்சு பாருங்க. உங்கள சில பேர் இருக்கிறீங்க, இருக்கும்போது நம்ம வளராதுக்கு காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. ஏன், தேவ் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் நம்மளை உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டு நம்மளை மிகுந்த இரக்கத்தினால் நம்மளை மறுஜன்மம் கொடுத்து அழியாததும் வாடாததும் அசட்ட சுதந்திரம் நமக்காக வைத்திருக்கிறாரே, நமக்கு கொடுத்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசு, அது தீர்க்கதரிசிகளுடைய ஆராய்ச்சி, அப்போஸ்தலருடைய சாட்சி, தேவ தூதர்களுடைய ஆர்வ காட்சி, அதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப ஆர்வமா, ரொம்ப நல்லா இருக்குது, ஆஹாஹா, ரொம்ப உற்சாகமா இருக்குதுங்க பிரதர், ரொம்ப ஆர்வமா இருக்கு, எவ்வளவு சத்தியம் அப்படின்னு அதனோட சாட்சியை கொடுக்கும் போது ரொம்ப உற்சாகமா கேட்கிறது. ஆனா அதெல்லாம் முடிச்சிட்டு, ஆகையால் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற பிள்ளைகள் போல் இனி உங்கள் அறியாமல் கொண்டிருந்த மாம்ச இச்சைகளின்படி நீங்கள் நடவாமல் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருப்பது போல் நீங்கள் உங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராயிருங்கள். வரும்போது என்ன ஆகும், காது மூடிடும். பாருங்களேன், ஒருவேளை கேட்கலாம், இங்க இருக்கிறதுனால வலி இல்லாம இருக்கலாம், ஆனா அது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பாருங்களேன், அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, முதல் இருந்த மாதிரி அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இயற்கையா அந்த வஞ்சனை உள்ள இருதயம் நமக்கு இருக்கிறதுனால அந்த இருதயம், மாம்ச இருதயம் என்ன பண்ணுது, இந்த மாதிரி நமக்கு கட்டளைன்னு வரும்போது நம்ம வாழ்க்கையை தொடும் போது நம்ம மூளையோ நம்ம காதம் உள்ளுக்குள்ள மூடியதுனால அந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்னு இருக்கோ எப்படி மாத்தணும்னு இருக்கோ மாறுறது இல்ல. வெறும் பவுண்டேஷனை போட்டு விட்டுற வேண்டியது வாழ்க்கை மாறுறது இல்ல. ஏன் கேக்குற மாதிரி கேட்கலாம், ஆனா அது இன்ட்ரெஸ்டோடு கேட்கறது இல்ல பாருங்களேன். அப்படி இருக்கலாம். ஏன் எப்ப பாரு அந்த புத்தி சாட்சி சொல்றதுல தான் இன்ட்ரெஸ்ட். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார், எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கிறார், எவ்வளவு இது பண்ற. ஆகையால் நீ என்ன செய்யணும்னு வரும்போது கதவை மூடிடும். கதவை மூடும் போது அந்த ஆத்மா மறுரூபம் ஆவறதுக்கு வழியே இல்லாம பல வருஷம் சர்மன்ஸ கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்மள சில பேர் இருக்கிறோம் அப்படி சாட்சி அப்படி இப்படிலாம் பெருசா சொல்லிட்டு இருக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கலாம், ஆனா பிராக்டிக்கலா வரும்போது அப்ப காது மூடிடும். அதை வச்சு நம்ம இருதயத்தை மாத்திக்க முடியாத மறுரூபம் ஆக முடியாம இருக்கலாம். அது ஆபத்தான நிலை. கடவுள்கிட்ட நம்ம ஜபம் தான் பண்ணோம், ஆண்டவரே இது ரெண்டுமே நீ சொல்றீர், திறந்த இருதயத்தோடு கேட்கிற இருதயத்தை எனக்கு கொடு. ஏன்னா டபுள் ஹார்ட், நம்மளுக்கு வஞ்சனையான ஹார்ட். சில தோண்டி எடுத்துக்கோ, நமக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ, பிடிக்காத விட்டுரும். அப்படி இருந்தா சத்தியத்துக்கிட்ட நம்ம விளையாட முடியாது. இன்னொரு ஒரு இருதயம் இன்னொரு விதத்துல எப்படி இருக்கலாம்னா, ஒரு பாஸ்டர் ஒரு பிரசங்கத்துல இப்படி உச்சகட்டத்துல ஆண்டவர் நமக்கு அதை செஞ்சிருக்கிறாரு, இதை செஞ்சிருக்கா, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்கள், உடன்படிக்கையை பாருங்கள், பெரிய பெரிய சத்தியத்தெல்லாம் எடுத்து நமக்கு காட்டுறாரு. அதெல்லாம் ஒரு உச்சஸ்தாயத்துல அப்படியே உணர்ச்சியா அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு அப்படியே தூக்கம் வருது. கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே அதுல இல்ல. அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அவர் என்ன ஆழமா சத்தியத்தை ஏதோ சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டே அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மண் அவரு பரலோகத்துக்கு போற மாதிரி நம்மள ஆத்மாவை அந்த சத்தியத்தோட நம்ம மேல போவாம மண்ணிலேயே ஒட்டி இருந்துகிட்டு அவர் எதோ சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா ஏன் எனக்கு வியாதி பிரச்சனை எப்போ பேசுவாரு, எங்க வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை பத்தி ஏதாவது சொல்லுவாரா, எனக்கு இருக்கிற பண பிரச்சனையை பத்தி ஏதாவது பேசுவாரா, நடைமுறையில ஏதாவது பேசுவாரான்னு மண்ணுக்கே ஒட்டி இருக்கிற ஒரு குணம் இருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அவரு சத்தியத்தை உடன்படிக்க தேவன் எவ்வளவு செஞ்சிருக்கார் பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், இதெல்லாம் அப்படியே வாழ்க்கையெல்லாம் விட்டு அவர் மேல போறாரு. நம்ம அது கூட போவாம மண்ணுக்கே ஒட்டி இருந்து ஐயோ எனக்கு வியாதி பிரச்சனை இருக்கு, அதை பத்தி ஏதாவது சொல்ல மாட்டாரா, எனக்கு வீட்டுல பண பிரச்சனை இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, இதை பத்தி குழந்தைங்க பிரச்சனை பண்ணுது, அதுக்கு ஏதாவது பேச மாட்டாரா, இத அப்படி இருக்கிற ஒரு நல்ல நடைமுறைக்கு பேசுவாரா, புத்தி சொல்லுவாரா, அதுலயே இருக்கும். சாட்சி சொல்றதுல மேல உயரவே வந்து இது ரெண்டுமே நம்ம இதுல ஒரு கூட்டம் இருக்கலாம், இதுல ஒரு கூட்டம் இருக்கலாம். இது இருந்தா என்ன தெரியுமா பிரச்சனை? ரொம்ப ஆபத்து. இப்படி சத்தியத்தை கேட்டு அதுல மைண்ட்ல நம்ம வளரலன்னா, அதுல அதிசயத்துல நம்ம முழுகலன்னா, ஆராதனைனா என்னங்க, என்ன ஆராதனைனா? ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்காருன்னு அதிசயப்பட்ட ஆச்சரியத்துல முழுகி நிக்கிறது தான் ஆராதனை. எப்படி அந்த மாதிரி மனிதர்கள் ஆழமா சத்தியத்தை கேட்காத மனிதர்கள் ஆராதனை மேற்பார்வையா இருக்கும், கை தட்டி ஒரு இது பண்ணிட்டு போற ஆராதனை, ஒரு சூப்பர்ஃபிஷியல் வர்ஷிப். அது மாத்திரம் இல்ல, பரிசுத்தாவி வந்து நம்ம நடைமுறைய மாத்தணும்னா, அந்த நடைமுறைக்கு நம்ம வாழ்க்கைய மாத்தணும், குடும்பத்தை மாத்தணும்னா அப்படிப்பட்ட சத்தியத்துல பயன்படுத்தி தான் அதை மாத்துற. அது அஸ்திபாரம் இல்லாம நம்ம வாழ்க்கை மாறவே மாறாது. நம்ம வாழ்க்கை மாறணும்னா இது ரெண்டையும் திறந்த இருதயத்தோடு ஆர்வத்தோடு நம்ம கேட்கறது அவசியம். எது ரெண்டும்? ஆண்டவருடைய சாட்சி, ஆண்டவருடைய ஆழமான சத்தியங்களை கொடுக்கிறது கேட்கறதும் அவசியம். அதன் அடிப்படையில நம்மளுக்கு புத்திமதி சொல்றதையும் கேட்கறது திறந்த இருதயத்தோடு கேட்கறது அவசியம். நம்ம கிறுக்குள்ள இருதயம் என்ன பண்ணுது, நமக்கு தேவையானது ஒண்டி எடுத்துக்கோ, மத்ததை விட்டுரும். அப்படி சத்தியத்துக்கிட்ட விளையாடாதீங்க, ஆபத்து, ரொம்ப ஆபத்து. ஆகவே ரொம்ப முக்கியமா படிச்சுக்கணும், நான் ரெண்டும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அப்படி அவர் சொல்றாரு பேதுரு. ரொம்ப ஆபத்து, இதுதான் ரொம்ப பெரிய ரகசியம். பல பேர் கிறிஸ்தவர்கள், மில்லியன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் வளராததுக்கு காரணமே இதுதான். எதுலையோ ஒண்ணுலதான் அவங்களுக்கு நாட்டம், பேலன்ஸ்ட் இம்பேலன்ஸ்டா நிலையில்லாம இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனிச்சுக்கோங்க. நமக்கு தேவையானது எடுத்துக்கிறதுக்கு இல்ல, வேதம் கொடுத்திருக்கிறது, வேத வாக்கியம் எல்லாமே நமக்கு பிரயோஜனம் உள்ளது இல்லைங்களா. அது எது சொன்னாலும் கேட்டுக்கிற ஒரு இருதயம் நமக்கு பாத்துக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க, அந்த இருதய தாண்டவர் தான் சரி செய்யணும். அது பெரிய பிரச்சனையான இருதயம். சரி, முதலாவது என்ன பார்த்திருக்கிறோம், அந்த நிருபத்தை பத்தி முதல் தலைப்புல அவர் வந்து அதை சுருக்கம் சுருக்கமா எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு புத்தி சொல்லி சாட்சி கொடுத்திருக்கிறேன். எதை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்ன்றத பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு, அதனோட தீம், ஒரு ஓவர் ஆர்ச்சிங் தீம், எல்லாம் உள்ளடக்கிய ஒரு கருத்து, ஒரு தலைப்பு. ஒன்னு பேதருக்கு ஒரு தலைப்பு நம்ம கொடுத்தோம்னா என்ன கொடுப்போம், ஒன்னு பேதருக்கு நம்ம கொடுத்தோம்னா என்ன கொடுப்போம், என்னன்னு கொடுப்போம். ஆனா பேதரு அவர் ஒரு தலைப்பு கொடுக்கிறார் பாருங்க, அஞ்சு லெட்டருக்கும் அவர் கொடுக்கிற தலைப்பு என்ன,
தேவனுடைய
மெய்யான கிருபை. நான் எதை பத்தி எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கு. இந்த அஞ்சு லெட்டர்லயும் பேதர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு, கிருபை கிருபைன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கிருபையை அனாவசியமா பயன்படுத்துறாங்க, பொய்யான கிருபை இருக்கிறது. அதனால தான் மெய்யான கிருபை என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படிக்கு இதை எழுதியிருக்கிறேன். உண்மையான வழி எது, ஆண்டவருடைய உண்மையான வழி எது, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். கிருபை கிருபை பேர்ல எவ்வளவு பேர் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க, ஆனா மெய்யான கிருபை எது என்பதை நான் சாட்சி கொடுக்க உங்களுக்கு சொல்றேன். கிருபைனா என்ன, கிருபைனா என்ன நம்ம பார்த்துக்கணும். கிருபைனா நரகத்துக்கு பாத்திரமா இருக்கிற பாவிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தயவு, ஒரு உதவி. அந்த உதவி எப்பேற்பட்ட உதவினா, அவங்களுடைய கடந்த காலத்து தேவைகளும் அது பார்த்துக்குது, நிகழ்காரிய தேவத்தையும் அது பார்த்துக்குது, வரப்போற காலத்துக்கும் போதுமான காரியத்தை அது கொடுக்குது. கிருபை கிருபா தான் செய்யுது. த காட்ஸ் கிரேஸ் வந்து நம்மளுடைய கடந்த கால பிரச்சனைகளுக்கும் தேவைகளையும் அது பூர்த்தி செய்யுது. எப்படி, நாம் பாவத்தில் செய்து பாவங்களை எல்லாம் செய்திருக்கும் போது அந்த கிருபை என்ன செய்து, அவருடைய ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினால் அந்த பாவத்தை எல்லாம் கழுவி நம்ம கடந்த காலத்தை சரி செஞ்சிருக்கோம். நிகழ் காரியத்துக்கு நாம் வாழும்படிக்கு தேவையான சகல தொடர்ந்து கிருபையை கொடுக்குது. எதிர்காலத்துக்கு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இல்லைங்களா. அதான் கிருபை செய்யறதா பாக்குறோம். அதான் பேதுரு என்ன சொல்றாரு, ஆரம்பத்திலேயே அவர் என்ன சொன்னாரு, இந்த முழு புக்கும் அப்பா நீ இந்த முழு புக்லயே என்ன பாக்குற, கடவுளுடைய கிருபை கொட்டி ஒழுகுறத பார்க்கலாம். கொட்டி ஆரம்பத்திலேயே ஒன்னு ஒன்னுலயே அந்த கிருபை வந்து என்ன பண்ணுச்சு, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே உன்னை தெரிந்து கொண்டுச்சு. அந்த கிருபை காலத்தில் வந்து அவருடைய குமாரனை அனுப்பி ரத்தம் சிந்த வச்சுச்சு. அந்த கிருபை வந்து உன் வாழ்க்கையில உன் ஆயுசுல காஸ்பிளை கொண்டு வந்து உனக்கு மறுஜன்மம் கொடுத்து அவருடைய புள்ளையா மாத்திக்குச்சு. அந்த கிருபை தான் செஞ்சு வருது. ஆனா இப்போ என்னங்க நடந்துகிட்டு இருக்கு என் வாழ்க்கையில, என் கிருபை எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில, பிரச்சனைகளுக்கு மத்தியில, குறைக்கு மத்தியில என் வாழ்க்கையில என்ன நடக்கு தெரியுமா, அந்த கிருபை தான் என்ன செய்தாதான் சொல்லி முடிக்கிறேன். இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு நான் என்ன செய்யறது, சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் இருக்கிற பிரச்சனைகளுக்கு வச்சு என்ன பண்றாரு, சீர்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துறார். அது கிருபை. All books of grace. பாருங்களேன் அந்த கிருபை போதுமானது. அது கடந்த காலத்துக்கும் போதும். கடந்த காலத்துல வெள்ளியினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல, விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நம் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது. நிகழ்காரியத்துல தொடர்ந்து அவருடைய ஆவினால நமக்கு கிருபை கிடைக்குது, நம்ம தேவைகள் சந்திக்கப்படுது. வரப்போற காலத்தில் இயேசு கிறிஸ்து வருகையும் போது பாருங்களா, அவருடைய வருகையை பத்தி அவர் எப்படி பேசுறாரு, ஒன்னு படிங்களா, ஒன்னு பதிமூணு படிங்க.
ஆகையா நீங்கள் உங்கள் மனதின் அலையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தோம்.
பாருங்களேன் வரப்போற இயேசு வரும்போதும் நமக்கு என்ன கிடைக்க போகுது, இயேசு கிறிஸ்து வருகையில் கிருபைக்காக கிருபையின் மேல நம்பிக்கையா இருங்கள் அப்படின்னு அதுல சொல்லப்படுறத பாக்குறோம். ஆகவே இது தேவனுடைய மெய்யான கிருபை. பேதுரு என்ன சொல்றாரு, நீங்கள் இந்த உங்க சூழ்நிலையோ பாடுகளையோ சாத்தானியோ பார்த்து ஏமாந்துறாதீங்க, நீங்க வஞ்சிக்கப்படல. நான் சொல்றேன் நீங்க நிக்கிறது உண்மையான தேவனுடைய கிருபை, ஏமாந்துறாதீங்க. ஏ நான் அந்த இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு சாட்சியா நான் உங்களுக்கு சொல்றேன், சாட்சியா சொல்றேன். நான் சொல்றது ஒரு கட்டுக்கதை இல்ல, பொய் கதை இல்ல. நான் இதுக்கு இது ரெண்டாவது நிருபத்துல பத்தி பொய்யான கிருபையை பத்தி அவர் பேசுறாரு. பல கள்ள போதகர்கள் பொய்யான கிருபையை பத்தி பேசுவாங்க, பொய்யான போதகங்களை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆனா நான் சொல்லி கொடுத்தது என்ன, மெய்யான தேவ கிருபை. அந்த தேவ கிருபை என்ன செய்யும், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறது தன்னுடைய கிரியைனால அல்ல, எதுனால, கிருபைனால. ஆனா கிருபைனால தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையா ஹிருதயத்துக்குள்ள கிருபை வந்துச்சுன்னா அந்த கிருபை வந்து கிரியையில வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? அவன் இதில் சொன்ன மாதிரி உண்மையான தேவ கிருபை வந்து அவர் பரிசுத்தமா இருப்பது போல் நம்மளையும் பரிசுத்தமா மாற்றும். அந்த கிருபை வந்து நமக்கு சமுதாயத்தில் ஒழுங்கா வைக்க நம்மள செய்யும் இல்லைங்களா, எல்லா அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய செய்யும். அந்த கிருபை வேலையில நம்ம எஜமான்களுக்கு கீழ்ப்படிய செய்யும். அந்த கிருபை மனைவிகளுக்கு மனைவிகளை புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க செய்யும். அந்த கிருபை புருஷர்களை மனைவிகளோடு விவேகத்தோடு வாழ செய்யும். இதுதான் மெய்யான கிருபை. இது முழு லெட்டர் நான் என்ன எழுதியிருக்கேன் உங்களுக்கு, மெய்யான கிருபை என்ன செய்யும்னு எழுதியிருக்க. மத்ததெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க, நீங்களாம் நினைச்சுக்காதீங்க நீங்க எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலான்னு. இப்பதான் மெய்யான கிருபை. மெய்யான கிருபையில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு இதை வச்சு நீங்க பாத்துக்கலாம். மெய்யான கிருபை தான் செய்யும், இதுதான் டெஸ்ட். ஆகவே பாருங்களேன், அந்த கிருபை மெய்யான கிருபையை பத்தி நான் எழுதியிருக்கிறேன். அதுல என்ன சொல்றாரு, உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கும் நிற்கும் கிருபை. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நிற்கும் கிருபைன்னு வரல. நான் மெய்யான கிருபையை பத்தி உங்களுக்கு புத்தி சொல்லி இருக்கிறேன், அதில் நிலை கொண்டு நில்லுங்கள் அப்படின்னு வரும். அதான் கரெக்ட் வெர்ஷன். நான் உங்களுக்கு மெய்யான கிருபையை பத்தி அஞ்சு அதிகாரங்களை எடுத்து சொல்லியிருக்க, ஸ்டாண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் இட் அப்படின்னு வரும். அந்த கிருபையில் நிலை கொண்டு நீங்கள் நில்லுங்கள் அப்படின்னு வரும். பாருங்களேன், ஆகவே நீங்க சாத்தானோ பிசாசோ அதனோட வேலை என்ன, இந்த கிருபையிலிருந்து உங்களை எப்படியாவது திசை திருப்பலாமா, பாடுகள் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நடையாதுன்னு வெளி தகவற வைக்கலாமா, இல்ல உங்க இஷ்டத்தின்படி நடக்க வைக்கலாமான்றது அதெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இந்த அஞ்சு அதிகாரமும் நீங்க நல்லா படிச்சு தியானிச்சு அதில் உறுதியாய் நில்லுங்கள். பாருங்களா, அதான் இதான் மெய்யான கிருபை. இந்த கிருபையின் வழியா தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இதில் நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள். அவர் சொல்ற வார்த்தை அழகான வார்த்தை. ஒரு எங்கெங்கயோ வெளியில ஆபத்து பிரச்சனை இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு பெரிய மலை இடி மலை ஐஸ் மலை ஒழுகுதுன்னு வைங்களேன், ஒரு இடத்துல ஒண்டி நின்னா நம்ம நல்லா அந்த எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு ஒரு வட்டம் இருக்கு, இல்ல ஒரு குடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துலயே நில்லு. வெளியே போனா என்ன உழுவோம், தலை மேல ஐஸ் பெரிய கட்டி விழுந்து பெரிய தலைவெடி தான், பிளட் தான் வரும். எந்த பக்கம் போனாலும் அடிதான் உனக்கு உழும். இதுக்குள்ள நீ நின்னா சேஃப் அப்படின்ற மாதிரி அந்த வட்டத்தை காட்டுற, இது தான்பா பெஸ்ட் மெய்யான கிருபை. இதை விட்டு நீ வெளியே போனா அடிதான் வாங்குற, இது விட்டு நீ வெளியே போனா திசைத்தான் தவறு, இது விட்டு நீ வெளியே போனா கடவுள்கிட்ட இருந்து தூரம் தான் போவ. இதுக்குள்ளேயே நீ நின்னா குடும்பத்தை பாத்துக்கலாம், வாழ்க்கைய பாத்துக்கலாம், வேலைய பாத்துக்கலாம், பரலோகத்துக்கும் போயிடலாம். பாருங்களேன், அதான் அவர் சொல்றாரு, இது விட்டு வெளியே போயிடாத. மெய்யான கிருபையை பத்தி நான் உனக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். பாருங்களேன் எவ்வளவு அழகா, அது வந்து ஒரு ஒரு இதுதான் உண்மையான கிருபை. ஏன்னா கடவுள் உன்னை மீட்டு நித்தியத்தில் தெரிந்து கொண்டு மீட்டு மறுஜன்மம் கொடுத்திருக்கிறார். உனக்கு பாடுகள் இருக்கலாம், வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கலாம், அதனால சோர்ந்துடாதே. அந்த குறைகள் கஷ்டங்களை வச்சு ஆண்டவர் என்ன செய்யறாரு, PESS பண்ணிட்டு வர்றாரு இல்லைங்களா, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்திட்டு வர்றாரு. அதனால இதை விட்டு வெளியே போயிடாத, இதுலயே நிலைத்திரு. பாருங்களேன், அந்த வட்டம் கடவுளுடைய அன்பின் கடவுளுடைய பிரசன்னத்தை அன்பை உணரக்கூடிய ஒரு சர்க்கிள்குள்ள நம்ம வாழணும். அதைத்தான் அவர் சொல்ற, அதை விட்டு வெளியே போயிடாது, அதுலயே உறுதியா நில்லு. ஏன் இந்த உலகத்தில் சாத்தானுடைய வேலையோ பிசாசுடைய வேலையோ என்ன, நம்மளை இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் இல்லைங்களா, வெளியே கொண்டு வரணும் தான் வேலை. ஆகவே இதுல ஒரே ஒரு பயன்பாடுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இதை கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில இது ரொம்ப அவசியம். நமக்கு இது ஒரு இவ்வளவு அழகான கிருபை, இந்த கிருபையில இருந்தா ரொம்ப சேஃபா நீ இருப்பேன்னு சொல்லும் போது, இதை விட்டு வெளியே போகணும்னு யாருக்காவது தோணுமா? இதை விட்டு வெளியே போவாத, நல்லா வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், இதுல நிலை இரு அப்படின்னா ஏன் தெரியுமா வெளியில போறது? பைத்தியம் பிடிச்சிருந்தா தான் வெளியில போவோம். நம்மளை எது தெரியுமா பைத்தியம் பிடிக்க வைக்குது? பாவம். இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான காரியம் என்ன தெரியுமா? பாவம். ரொம்ப முட்டாள்தனம். கடவுள் எல்லாத்தையும் கொடுக்கிறவன், கடந்த காலத்தை பாத்துக்கிறேன்றாரு, நிகழ்காரியத்தை பாத்துக்கிறேன், எதிர்காலத்துக்கு நம்பிக்கை கொடுக்கிறேன்றாரு, உனக்கு எந்த குறை இல்லாம நல்லா பாத்துக்கிறாரு, இதுக்குள்ளேயே இரு அப்படின்னும் போது, இல்ல நான் காலை எடுத்து வெளியே வைப்பேன் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு கொழுப்பு, பாவம் கொடுக்கிற கொழுப்பு இல்லைங்களா, பாவம் கொடுக்க. ஏன்னா ஒன்னு சொல்றேன், பாவத்துக்கும் கிருபைக்கும் பரம விரோதிகள். தெரிஞ்சுக்கங்க. பாவத்துக்கோ கிருபைக்கோ பரம விரோதிகள். ரெண்டு உதாரணம் கொடுக்கிறேன். ஒரு மனிதர்கள் வந்து இயேசு கிட்ட வந்து ரட்சிக்கப்படாத காரணம் என்ன? பாவிகளா இருக்கும் போது, பாவத்தில் இருக்கும் போது ஏன் வர்றது இல்ல? ஆண்டவர் இவ்வளவு கொடுக்கிறாரு, வாங்க வாங்கன்றாரு, வராத காரணம் என்ன தெரியுமா? பாவத்துக்கு கிருபைனா பிடிக்காது. பாருங்களேன், பாவத்துக்கு கிருபைனா பிடிக்காது. ஒன்னு என்ன சொல்லும், எல்லாரும் ரட்சிக்கப்படாததுக்கு ரெண்டு காரணம் தான். ஒன்னு என்ன சொல்லுவாங்க, நான் நல்லவன், நான் அவன மாதிரி இல்ல, பரிசய மாதிரி, நான் அவன மாதிரி இல்ல, இவன மாதிரி அவ்வளவு மோசம் இல்ல, அதுக்கெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிருபை தேவை இல்லைங்களா அப்படின்னு சுய நீதியில சில பேர் வாழலாம். இன்னொரு காரணம் என்ன சொல்றது, இன்னொரு எக்ஸ்ட்ரீம், நான் ரொம்ப மோசம், நான் ரொம்ப பயங்கரம், கடவுளுடைய கிருபையெல்லாம் பத்தாது எனக்கு, கடவுளுடைய கிருபை எல்லாம் என்ன மன்னிக்க முடியாதுன்னு அது அந்த வழியில போயிடலாம். பாருங்களேன், ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஏன் பாவம் இப்படித்தான் செய்ய வைக்கும், கிருபைய பிடிக்கவே பிடிக்காது. நான் ரொம்ப மோசங்க, ஏன்னா என்ன சொல்றோம், கடவுளுடைய கிருபைக்கு ஒரு எல்லை உண்டு, ஆனா என் பாவம் அதை விட ரொம்ப பெருசு, கடவுள் எல்லாம் மன்னிக்க முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு போயிடும். இது அவிவிசுவாசியில மாத்திரம் இல்ல, விசுவாசியா இருக்கிற நமக்குள்ளயும் என்ன இருக்கு, பாவம் இல்லையா? அவிவிசுவாசிக்குள்ள ஆளுகிற பாவம், பாவம் அவனை ஆளுது, ஆனா விசுவாசிக்குள்ள பாவம் என்ன செய்யுது, எஞ்சி இருக்கு இல்லைங்களா, ரெய்னிங் சின், ரிமைனிங் சின்ன்றோம். அவனுக்குள்ள பாவம் ஆளுது, ஆனா நமக்குள்ள எஞ்சி இருக்குது. ஆனா எஞ்சி நமக்குள்ள இருக்கிற பாவத்துக்கும் கிருபை பிடிக்காது. ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு உதாரணம் யோசிச்சு பாருங்க, என்ன நடக்குது, எஞ்சி இருக்கிற பாவம் நம்மள என்ன செய்யுது, ஒரு ஒரு பாவத்தை செஞ்சிடணும், ஒரு பாவத்தை செஞ்சிடணும். செஞ்ச உடனே என்ன ஆகுது, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கோபப்பட்டுறீங்க, பொய்ய பேசிடுறீங்க, இல்லைன்னா தவறான சித்தத்துல சிந்திச்சிடுறீங்க, இல்ல ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிடும். செஞ்ச உடனே என்ன பண்றோம், உடனே மார்பு அடிச்சுக்கிட்டு, ஐயோ சாமி நான் பாவின்னு முதல்ல இயேசுகிட்ட எப்படி வந்தோமோ அப்படி ஓடுறோமா, ஒரு ஒரு டைமும் ஓடுறோமா, அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஓடுறது இல்ல, ஏன் ஓடுறது இல்ல, ஏன் நம்மள எஞ்சி இருக்கிற தயங்குறது, போறதில்ல, ஆண்டவருக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ நம்மளா ஏற்படுத்திக்கிறது, ஏன் போறதில்ல, ஏன் யோசிச்சு பாருங்க, ஏன் போறதில்ல, ஏன் ஓட மாட்டேன்ற உடனே, ஏன்னா நம்ம எஞ்சிருக்கிற பாவம் வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம பாவமே ஒரு பாவமும் பெரிய பாவம் செய்யாததுனால, அந்த உள்ள இருக்கிற பாவம் வெளிச்சு வராதனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம், ஸ்பெஷல்லா நம்ம ஒரு நம்ம கிரியைகள்னால ஒரு அளவுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு மதிப்பை சம்பாதிச்சிட்டோம், இப்ப பாவம் செஞ்சிட்டோம், அதனால நான் எப்படி போறது அப்படின்னு அந்த கிரியை நம்மள எஞ்சிருக்கிற பாவம் பாருங்களேன், கிருபைய பிடிக்காம நம்ம சுய சுய கிரியைகள்னால ஆண்டவர்கிட்ட போற ஒரு மதத்தை நம்மளா ஏற்படுத்திக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன் ஏன் அப்படின்னா, நம்ம போறதுல தயங்குறது, ஏன் பாவம் செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டு, நம்ம பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் சகல கிருபை இல்லாதவரா போயிடுறாரா, இல்ல அவருக்கு இருக்கிற கிருபை இருக்கத்தான் செய்யுது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருத்தர் அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா, நம்மளுடைய சீரழிவை திருப்பி திருப்பி உணர்ந்து உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஓடுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புரியுதுங்களா பாருங்களா, அது ரொம்ப முக்கியம். நம்ம வித்தியாசமா நினைச்சுக்கிறோம், நம்ம எவ்வளவு பாவிகள், ஃப்ரெஷ்ஷா நம்மளுடைய சீரழிவை திருப்பி திருப்பி உணர்ந்து உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மார்பு அடிச்சுக்கிட்டு ஓடுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இவ்வளவு மோசம், நான் இவ்வளவு மோசம், ஆண்டவர்கிட்ட ஓடுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரே என் மேல இறக்கம் காமியோன்னு என்ன, நம்மள தான் ப்ராப்ளம், நம்மள நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் ஏதோ தவறு செய்யாம திடீர்னு ஒரு தவறு செஞ்சுட்டோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இவ்வளவு நாள் நம்ம ரொம்ப நீதியா இருந்தோம், ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்கி இருந்தோம், இப்ப பாவம் செஞ்சுட்டோம், அதனால நான் பாவின்னு ஆண்டவர்கிட்ட பின்தங்கி ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண பாக்குறோம். அது ரொம்ப தவறு, அது ரொம்ப தவறு. ஏன் அப்படின்னா, நம்ம நமக்குள்ள அது அது என்ன காட்டுது, கிருபைய நம்ம விரும்புறது இல்ல, கிருபைய நம்ம விரும்புறது இல்ல. ஏன்னா உண்மையான தேவ கிருபை நமக்கு என்ன செய்ய வைக்கும், மார்பு அடிச்சுக்கிட்டு ஆண்டவரே பாவத்தை மன்னியும், வார்த்தையில நீ சொல்லி இருக்கிறீரே, நான் வந்து அறிக்கையிட்டால், நான் என் பாவத்தை அறிக்கையிட்டால் அவர் நம்மள மன்னித்து சுத்திகரிக்க நீதி, நம்ம எல்லா நீதியிலிருந்து சுத்திகரிக்க நீதி உள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லி இருக்கிறீரேன்னு ஆண்டவர்கிட்ட ஓடி வரணுங்க, அதான் அங்க கிருபை சொல்லுவோம். ஆனா என்ன செய்யறது, இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றது என்ன, ஏன் ஆண்டவர்கிட்ட ஓடி வர்றது இல்லன்னா, எத்தனை தடவை தாங்க வர்றது இல்லைங்களா, எத்தனை தடவை தான் தப்பு தப்பு செஞ்சுட்டு திருப்பி திருப்பி வர்றது அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை வந்து ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா, அவர் லிமிட் போட்டிருக்காரா, 7 தடவை, இதுக்கப்புறம் நீ வந்தீனா நான் மன்னிக்க மாட்டேன் அப்படியா சொல்லியிருக்காரு. ஏன் நம்மள மன்னிக்கணும்னா எப்படி மன்னிக்க சொல்றாரு? பேதுரு ஏழு தடவை மன்னிக்கிட்ட ஆண்டவரேனா எத்தனை தடவை மன்னிக்கணும்? என்ன முடியாத அளவுக்கு மன்னிக்கணும்ன்றாரு. அவரை விட நம்ம தயவா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் எவ்வளவு தயவா இருக்கிறாரு, எத்தனை தடவை மன்னிப்பு நம்ம போய் கேட்டாலும் கணக்கில்லாதபடிக்கு நம்மள மன்னிக்கிறாரே, அதனோட குணாதிசயத்தை தான் நம்மள பிரதிபலிக்க சொல்றாரு. எத்தனை தடவை ஆண்டவர்கிட்ட நம்ம போய் மன்னிப்பு கேட்டாலும் அவர் என்ன செய்யறாரு, மன்னித்து மறக்கிற தேவனா இருக்கிறார். அவர் கணக்கு வைக்கிறது இல்ல. நமக்கு புரியுதுங்களா? நம்ம வந்து ஒரு தவறு செஞ்சிட்ட பிறகு ஆண்டவர்கிட்ட ஓடாம இருக்கிறதுக்கே நம்ம கிருபை பிடிக்கிறது நல்லதான். ஏன்னா கிருபையில நம்ம நிக்கல, இப்போ கிருபையை விட்டு வெளியே வந்துட்டோம். இப்ப என்ன, நம்ம சொந்த கிரியையில நிக்கிறோம். ஆண்டவரே நம்ம மன்னியோனு கிருபையில ஓடுறது ரொம்ப அவசியம். இது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம பாவங்களை எல்லாம் ஆயுசு முழுவதுமா செஞ்ச எண்ணி முடியாத பாவங்களை மன்னிச்சுட்டாரே, ஒரு பாவத்தை ரெண்டு பாவத்தை மன்னிக்க மாட்டாரு. இதை கேட்ட உடனே ஒருவேளை பாஸ்டர் பிரசங்கம்னா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், ஏன் இன்னுமே நான் பாவம் செஞ்சுட்டு எத்தனை தடவை செஞ்சாலும் அவர் மன்னிச்சிருவாரேன்னு ஓடுறது, ஓடலாம் இல்லையா இல்லைங்களா? அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம்னா என்ன பிரச்சனை தெரியுமா? கிருபைனா என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேன். இந்த உலகத்திலேயே நம்மள ரொம்ப பரிசுத்தமா வாழ வைக்கிறது, ஸ்ட்ரிக்டா வாழ வைக்கிறது வந்து நம்ம கிருபைய நல்லா புரிஞ்சுக்கிட்டா தாங்க. ஏன் இத்தனை தடவை பாவம் செஞ்சாலும் என்ன மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரே, இத்தனை தடவை ஓடினாலும் என்ன மன்னிச்சு தன்னுடைய உறவுல என்ன ஒப்புரவாக்கிட்டு என்ன கழுவுற கடவுள் இருக்காரு, அவருக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன்னு இருதயம் கிருபையில நிறையது அப்பத்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? உண்மையான கிருபைனா உண்மையான கிருபை தாங்க நம்மள பாவம் செய்யாம தடுக்க முடியும். இந்த நீதியில நம்ம ஆயோ செஞ்சுட்டேன், அப்படி செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன்றது இல்ல. உண்மையான கிருபைக்குள்ள நாம நிக்கும் போது என்ன ஆகுது, ஆண்டவருடைய அருளும் தயவும் எவ்வளவு தடவை பாவம் செஞ்சாலும் என்னை மன்னிச்சு என்னை ஏற்று ஒப்புரவாக்குற ஒரு கடவுளுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன்? அந்த கிருபையில இருந்து வெளியே போவாதீங்க. அந்த கிருபைக்குள்ளேயே இருங்க. ஆண்டவரை எப்போ உணர்ற அவருடைய கிருபையை கொட்டி மனம் பூரித்திருக்கிற நிலையிலேயே இருங்க. அதான் பேதுரு சொல்ற, அந்த நிலையிலேயே இருங்க. அதை விட்டு வெளியே போவாதீங்க. பேதுரு ஒரு வாட்டி வெளியே போனார். எப்போ போனாரு? அந்த பிரதான ஆசாரியன் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் என்ன ஆச்சு? கிருபையில போன ஆண்டவரை போய் தேடி என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு போய் போனார். என்ன பண்ணாரு? ஆண்டவரை மறுதளிச்சு பாவம் செஞ்சார் இல்லைங்களா? பாவம் செஞ்சார். அதை நம்ம பாக்குறோம் அவர் உதாரணமா. அதனால பாவத்தை அவர் சீரியஸா எடுக்கலையா? என்ன பண்ணார் அது பாவத்தை உணர்ந்த பிறகு? மனம் கசந்து அழுதார் இல்லைங்களா? மனம் கசந்து மனம் திரும்பி அழுதாரு நம்ம பாக்குறோம். ஆகவே அது ரொம்ப முக்கியம். கிருபைக்குள்ள நிலைத்திருங்கள். மனம் கசந்து அழுதது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் வந்து கேட்கிறார், பேதுருவே என்ன நேசிக்கிறாயா? நீ என்ன நேசிக்கிறாயா? மூணு தடவை கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயா? அப்படின்ற விட அப்பத்தான் ஆண்டவருடைய கிருபை எந்த அளவுக்கு பெருசுன்னு தெரியும். எவ்வளவு தடவை நான் தவறு செஞ்சாலும் என்ன மன்னிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரேன்னு மனம் உருகி போய் ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். நேசிக்கிறது மாத்திரம் இல்லையே, நாடுகளை உனக்கு சொல்லவா? எப்போ ஆண்டவருடைய கிருபையில நம்ம நிலைத்திருந்து கிருபைய நம்ம உணர்றோமோ அப்பத்தாங்க ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுறதும் ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர்களா நம்ம இருப்போம். எப்போ ஆண்டவருடைய கிருபைய நம்ம உணர்றோமோ, சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமோ, ஆண்டவருடைய கிருபையில நம்ம நிற்காதபடிக்கு நம்மளை தள்ளி தள்ளி ஒன்னு குற்ற உணர்வுல இருக்கணும், இல்லைன்னா பெருமையில நம்ம வாழ வைக்கணும். இது ரெண்டுதான் செய்யறது. குற்ற உணர், நீ பாவி மோசம் கீசோனே நம்மள குத்திக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப ஒழுங்கானவன், நீ ரொம்ப இது, நீ நல்லா ஒழுங்கா ஜெபம் பண்றேன்னு நம்மள இது ரெண்டுலயே வைக்கும். அது ரெண்டுல இருக்கும் போதும் நம்ம ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்யவே முடியாது. என்னைக்கு உடைஞ்சு போய் உணர்றோமோ ஆண்டவரே உன் கிருபைல்னா நான் ஒன்னும் இல்லை. கிருபையில் நம்ம நிற்கும் போதுதான் என்ன அறம், நம்ம ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு கீழ்ப்படியவும் முடியும், பெரிய காரியங்களும் செய்ய முடியும். அந்த நிலைமைக்கு பேதுரு ஆண்டவர் கொண்டு வர்றார். அதைத்தான் சொல்றாரு இல்லைங்களா, என்ன நேசிக்கிறாயா, என் ஆடுகளை நீ போஷி. அதைத்தான் இங்க பேதுரு நமக்கு என்ன சொல்றாரு, தேவனுடைய கிருபையில் நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், ஸ்டாண்ட் ஃபாஸ்ட். ஆண்டவருடைய மெய்யான கிருபை என்ன செய்யும் பாருங்களா, தீத்துவர் 2:11 படிங்களா.
எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியாய் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற
ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையில் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது.
தேவ கிருபை என்ன செய்து நம்ம இந்த உலகத்தின் அவபக்தி அலௌகீக இச்சைகளை நாம் வெறுத்து தேவனுடைய வருகைக்காக அவர் மேல் ஆர்வமா இருக்கும்படிக்கு நம்மளை போதிக்குது. மெய்யான தேவ கிருபை ஒருபோதும் பாவத்துல நம்மளை நடத்தாது. பாருங்களேன், தேவ கிருபையில் நம்ம நிற்கும் போது தாங்க ஆண்டவருடைய தயவை உணர்ந்து நம்ம பாவத்தை வெறுக்கிறவர்களா நம்ம இருப்போம். ஆகவே ரெண்டு காரியத்தை இதுவரைக்கும் பார்த்திருக்கோம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. கடைசியில ஒரே காரியத்தை பார்ப்போம். ரெண்டு காரியம், முதலாவது என்ன பார்த்திருக்கிறோம், ரெண்டு வார்த்தை சாட்சி கொடுக்கறதும். பேதுரு தன்னுடைய நிருபத்தை எப்படி விவரிக்கிறாரு, சாட்சி கொடுக்கறதும் புத்தி சொல்றதுமாக அதனுடைய உருவத்தை விவரிக்கிறார். அது எதை குறித்து சாட்சி கொடுக்கிறது, எதை குறித்து புத்தி சொல்றது, தேவனுடைய மெய்யான கிருபை இல்லைங்களா. அந்த தேவனுடைய மெய்யான கிருபையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த கிருபையில நிலைத்து நில்லுங்க, ஸ்டாண்ட் ஃபாஸ்ட். அந்த கொடையில உள்ளே இருங்க, அது இருக்கும் போது யூ ஆர் சேஃப். அதை விட்டு வெளியே போவாதீங்க, இல்ல உங்க ஆயுசும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, தேரவே மாட்டீங்க. அதுல நிலைத்திருங்கள் அதை சொல்ற, அதுல ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக கிறிஸ்தவ வாழ்த்துதல் அப்படின்றத நம்ம பார்த்து முடிப்போம். நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்த்துதல் என்ன, 13வது வசனத்தில் பாருங்களேன்,
உங்களுக்கு உங்களோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனும் ஆகிய நாக்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள்.
பாருங்களேன், வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் யாரை பத்தி பேசுறாரு, உங்களோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்ட பாபிலோனில் உள்ள சபை. பாபிலோன்னா எந்த ஊரு, பாபிலோன்னா அந்த பழைய நகரம் பாபிலோன் அல்ல. பேதுரு வந்து தான் மரிப்பதற்கு முன்பதாக அவர் இருந்த இடம் வந்து ரோம். அந்த ரோம்ல இருந்து தான் எழுதுறேன் அப்படின்றது ஒரு அடையாள மொழியில அவர் சொல்றாரு இல்லைங்களா. ரெவலேஷன்ல பார்த்தோம்னா பாபிலோன் எதுக்கு அர்த்தம், இந்த உலகம் பாவம் நிறைந்த விக்கிர ஆராதனை நிறைந்த இந்த உலகத்துக்கு அர்த்தம். அவங்க அந்த காலத்தில் பாபிலோனு ரோம் அப்படி பார்த்தாங்க, ஒரு பாபிலோனா பார்த்தாங்க. அதனால ரோமுக்கு ஒரு பேர் அடையாள மொழியா அவர் சொல்ற, பாபிலோனில் உள்ள சபை அப்படின்னா ரோமாபுரியில் உள்ள சபை. அந்த சபை இதுல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஷீ அப்படின்னு வருது, சபைனே வரல. தமிழ்ல அழகா போட்டிருக்காங்க இல்லைங்களா, ஷீன்னு மாத்திரம் முடிஞ்சிருது. ஆனா தமிழ்ல அழகா சபைன்னு போட்டிருக்கு. ஷீன் யார குறிக்கிறது, பாபிலோன்ல ரோம்ல உள்ள சபையை குறிக்கிறது. அந்த சபைக்கு அந்த ஒரு பெண் பாலை கொடுத்து அவர் ஷீன்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறத பாக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, அந்த சபை என்ன செய்தோம், உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறது இல்லைங்களா. அந்த சபையும் என்னுடைய குமாரனாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். வாழ்த்துதல் அப்படின்ற ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா, ஒரு கிரேக்ல ஒரு வார்த்தை இருக்கு, நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அஸ்பாட்டோசேமியா, அஸ்பாட்டோசேமியா அப்படின்ற ஒரு வார்த்தை, அஸ்பாட்டோசேமியா அப்படின்ற ஒரு வார்த்தை. ஏன் இதை எடுக்கிறேன்னா, பாக்குறதுக்கு வாழ்த்துதல்னா டாட்டா பாய் பாய்ன்ற மாதிரி நமக்கு நினைச்சுக்கிறோம். நான் அது கொஞ்சம் ஒரு கன்கர்டன்ஸ் டிக்ஷனரி எல்லாம் நம்ம பைபிள்ல எடுத்து பார்த்தோம்னா, புதிய ஏற்பாடுல ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு வார்த்தை, இது ரொம்ப பிரதானமான வார்த்தை. பரிசுத்தாவி இந்த வார்த்தையை பிரதானமா புதிய ஏற்பாடுல பயன்படுத்துறாருன்னா, அந்த சபையில ரொம்ப முக்கியமா இருந்த வார்த்தையா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கே ஷாக் ஆயிருச்சு அதை பார்த்துட்டு. காஸ்பல்ஸ்லயும் அப்போஸ்தல நடவடிக்கைகளையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை 12 தடவை வருது. ரோம், ரோமன்ஸ் இல்லைங்களா, ரோம் நிருபத்துல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை 20 தடவை வருது. 20 தடவை ஒரே அதிகாரத்துல, ரோமர் எழுதின நிருபம் 16வது அதிகாரத்துல 20 தடவை இதே வார்த்தை வருது. அது மாத்திரம் இல்ல, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் ஒரு கலாத்தியர்லாம் வருது இல்லைங்களா, அந்த நிருபங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா 30 தடவை வருது. பாதி பல புதிய ஏற்பாடுல நிருபங்களையே எடுத்து பார்த்தோம்னா இந்த வார்த்தை 50 தடவை வருது. என்ன, வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம், வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், புதிய ஏற்பாடுல அஸ்பாட்டைசேமியா அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னோம்னா, அந்த சபையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது. ஏன் எத்தனை தடவை அந்த சபையில எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கும். எத்தனை தடவை அது சொல்றாங்க பாருங்களேன், 50 தடவை பரிசுத்தாவி ஒரு வார்த்தையை அவர் வேதத்துல பயன்படுத்தி இருக்காருன்னா சாதாரணமா இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன், சாதாரணமே இருக்காது, ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுவும் ரோமர் 16 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிருபத்துல 20 தடவை அர்த்தம் இல்லாம அவர் போடல. பவுல் வந்து ஒரு சில இடங்கள்ல வாழ்த்துதல் தெரிவிங்கள் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம், நீங்க என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துதல் தெரிவிங்கன்னு ஒரு கட்டளையாவே கொடுக்கிறார். வாழ்த்துதல் அதுல ஒரு பாடத்தை நான் படிச்சுக்கணும்னு விரும்புறேன். ஒரு கட்டளையாக தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார், ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா இது என்ன வாழ்த்துதல்னா என்ன வாழ்த்துதல்னா நமக்கு யாருக்காவது தெரியுமா என்ன வாழ்த்துதல் அப்படின்னா? உதாரணம் இங்கிலீஷ் டிக்ஷனரில இருந்து நான் பாக்குறேன் பாருங்களேன், இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல உங்களுக்கு மொழிபெயர்ப்பு பண்ண பாக்குறேன். இன்னொரு மனிதனோ மனிதியோ நம்ம பார்த்து அடையாளம் பார்த்து நம்ம வாயினாலேயோ செயல்னாலேயோ அவர்களுக்கு ஒரு நல் மதிப்பை ஒரு நல்ல எண்ணத்தை தெரிவிக்கிறது. இன்னொருத்தர் இன்னொரு மனிதனை நாம் பார்த்து அடையாளம் பார்த்து அவங்கள நம்ம வாயினாலேயோ இல்லை நம்ம செயல்னாலேயோ நல் மதிப்பை தெரிவிக்கிறது, அதான் வாழ்த்துதல். பாருங்களேன் வாழ்த்துதல் இங்க என்ன சொல்றாரு, பாபிலோன் சபையோ மார்க்கோ உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறார்கள். வாழ்த்துதல் தெரிவிக்கிறாங்கன்னா என்ன, நீங்க இருக்கிறது கலாத்தியா கப்பதோசியா இங்கெல்லாம் நீங்க இருக்கிறது உங்களெல்லாம் அடையாளம் பார்த்து நீங்க என்ன மாதிரி நிலையில் இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, அவங்க உங்களை பார்த்து உங்க மேல தேவ ஆசீர்வாதம் வரணும்னு அவங்க விரும்பி உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறாங்க அப்படின்றாரு. பாருங்களேன் இதுக்கு ஆப்போசிட் என்ன, வாழ்த்துதல் தெரிவிக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன, சபிக்கிறது. சபிக்கிறது இருக்கலாம், ஆமா சபிக்கிறது இருக்கலாம். இன்னொன்னு கூட இருக்கு, கண்டுக்காம போறது, தெரியுங்களா, கண்டுக்காம போறது, பார்த்தோம் பார்க்காம போறது, தெரியுங்களா, பார்த்தோம் இல்லன்னா அவர் இங்க இருக்கிறாரு அவரை பார்க்காம அவரு பின்னாடி பாக்குறது, அவரை சுத்தி பாக்குறது, அவர் மூலமா வேற எதையோ பாக்குறது, அவர் பாக்குற மாதிரி வேற எதையோ பாக்குறதுன்றதெல்லாம் இருக்கு. அப்படி அலட்சியம் பண்றது, வாழ்த்துதல் தெரிவிக்கிறது அலட்சியம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி பாருங்களேன் இதுல ஒரு பாடத்தை படிக்கணும். ஏன் அப்படின்னா வாழ்த்துதல் தெரிவிக்கிறது ரொம்ப அவசியங்க. நம்ம கண்கள் வந்து நம்ம ஆத்மாக்கு கண்கள், நம்ம ஆத்மா வெளிப்படுத்துறது வந்து நம்ம கண்கள் இல்லைங்களா, நம்ம கண்கள். நம்ம ஒருத்தரை கண்ணால பார்த்து அன்போடு நம்ம பார்க்கிறோம், அன்போடு பார்த்து எப்படி இருக்கிறீங்க நம்ம கேட்கிறோம்னா அது நம்ம ஆத்மா நிலையை அது காட்டுது. நம்ம ஆத்மாக்கு ஜெனல் வந்து கண்கள் அப்படின்வாங்க இல்லைங்களா, ஜெனல். நம்மள ஒருத்தரை பார்த்து நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கண்கள் அன்போடு அந்த அன்பு கண்ணிலேயே பார்த்தா தெரியும் அன்பு எவ்வளவு இருக்குன்னு, ஐயோ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. அதுதான் வாழ்த்துதல், ஒரு நல்மதிப்போடு நம்ம பாக்குறதோ இல்ல சிரிக்கிறதோ இல்ல செயல்லையோ நம்ம நல் மதிப்பு செய்யறது வாழ்த்துதல். பாருங்களா ஒரு வசனம் படிப்போம், மத்தேயு 5:43. இந்த வாழ்த்துதல் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க வரோம், இது அர்த்தம் இல்லாம போடல. பாருங்களா 50 வாட்டி பரிசுத்தாவை யூஸ் பண்ணிருக்காருன்னா அது ரொம்ப முக்கியம்.
கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி
கடவுளுடைய பிள்ளை நீ ஒண்ணு சொல்லிக்கிறியே, கடவுள் எங்க அப்பா நீ சொல்லிக்கிறியே, கடவுளுடைய பிள்ளை குடும்பம் வந்து அதுக்கு ஒரு அடையாளம் இருக்க வேணாம். அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, உன்னை வெறுக்கிறவங்கள உன்னுடைய சத்துருக்களை நீ சிநேகிக்கணும். ஏன், அவர் அப்படி பண்றவர், அவருடைய குணம் அவருக்கு தான் இருக்கும், மத்தவங்களுக்கு இருக்க முடியாது. அப்படி ஒரு கடவுளை நீ வாராதிக்கிற வணங்குற அப்படின்னா உன்னுடைய சத்துருக்களையும் நீயும் நேசிக்கணும். அப்படித்தான் எங்க அப்பாவுடைய புள்ள நீ காமிக்கிறது. ஏன்னா அவர் அப்படித்தான் இருக்கிறவர். 47 படிங்களேன், அதான் பேசிக். அதுல 47 என்ன சொல்றாரு?
உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள்,
வாழ்த்துவீனர்கள் ஆனால் உங்கள் சகோதரர்களை மாத்திரம் அஸ்பாட்டேசேமியா அப்படி பண்ணீங்கன்னா, உங்க சகோதரர்களை அதே வார்த்தை தான், உங்க சகோதரர்களை மாத்திரம் நீங்கள் வாழ்த்துவீனர்கள் ஆனால் அப்புறம்
நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன?
அதுல என்ன பெருசா செய்றீங்க? எனக்கு தெரிஞ்சவங்கள மாத்திரம் நீங்க வாழ்த்துறீங்கன்னா அதுல என்ன பெருசா செய்றீங்க?
ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா?
உலகத்துல இருக்கிறவங்களும் செய்யறாங்க, பாவிகளும் செய்யறாங்க. நீங்க விசுவாசிங்க, நீங்க எப்படி காட்டணும்?
ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணமாயிருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்கிறீர்கள்.
பாருங்களேன், இதுல ஆண்டவர் ஒரு கட்டளையாவே கொடுக்கறத நம்ம பாக்குறோம். வாழ்த்துதல் என்றது வந்து நம்ம ஒன்னு, இங்க பேதுரு என்ன சொல்றாரு, நம்ம ஒருவருக்கு ஒருவர் செய்யணும். பாருங்களேன், அது அடுத்ததாக என்ன சொல்றாரு, முத்தத்தினால் வாழ்த்துகள். அது அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அது இன்னும் அதுக்கு என்ன செய்ய போறோம் தெரியல, அடுத்த வாரம் பார்ப்போம். எப்படி வாழ்த்தணும், முத்தத்தினால் ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்தணும் அப்படின்னு அடுத்த வாரம் அதை பார்க்கலாம். ஆனா வாழ்த்தணும், நம்ம ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துறது ரொம்ப அவசியம். அது மாத்திரம் இல்ல, இங்க அந்த வசனத்தின்படி என்ன, கடவுளுடைய பிள்ளையா நாம் இருக்கும் போது நம்ம நம்மள அறிந்தவங்க மாத்திரம் இல்ல, விசுவாசிகள் மாத்திரம் இல்ல, நம்முடைய சத்துருக்களுக்கையும் நம்ம என்ன செய்யணும், வாழ்த்தணும். அப்படி வாழ்த்தாம இருந்தா என்ன வித்தியாசம் உனக்கும் அவிசுவாசிக்கும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே இது பாருங்களேன், வாழ்த்துதல் அப்படின்னும் போது என்ன அர்த்தம், இன்னொரு மனிதர்களை பார்த்து மதித்து, தேவசாயலாக உருவாக்கப்பட்டிருக்க மனிதர்களை நாம் பார்த்து மதித்து அவர்களுக்கு நம்ம கண்ணல் மூலமாகவோ நம்ம வாயின் மூலமாகவோ செயலின் மூலமாகவோ நம்மளுடைய நல் மதிப்பை நம்மளுடைய கனத்தை நாம் தெரிவிக்கிறது வாழ்த்துதல். அந்த பாபிலோன் சபை, பாபிலோன்ல இருக்கிற சபை, ரோம்ல இருக்கிற சபை என்ன செய்து, இந்த சபைகள் அவங்க படுற கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அறிந்து அவங்களை அங்கீகரித்து அவங்களுக்காக ரெகுலரா ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி அவங்களுடைய நல் மதிப்பை அவர்கள் தெரிவிக்கிறார்கள், தெரிவிக்கிறார்கள்னு பாக்குறோம். பாருங்களேன், இதுல எவ்வளவு நல்ல பாடத்தை நம்ம படிக்கணும். உதாரணத்துக்கு நான் பர்சனலா படிக்க வேண்டிய ஒரு பாடம் என்ன ரொம்ப பாதிச்சுச்சு, ஏன் எனக்கு இருக்கிற கூச்ச சுபாவத்தினாலேயோ இல்ல பெருமைனாலேயோ எனக்கு தெரியல, சில பேரை நான் பார்த்தாலும் பார்க்காம வந்துடுவேன். அது என்னத்துக்குன்னு தெரியாது எனக்கு, பார்த்தாலும் பார்க்காம. இந்த வாழ்த்துதல்ன்றது பழக்கம் எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுக்கலையோ இல்ல எதுனாலேயோ தெரியல, வாழ்த்துதல்ன்றது எனக்கு இல்லை, அது ரொம்ப குறை என்னல பாக்குறேன். ஒருவேளை என்ன பார்த்து நீங்களும் அப்படித்தான் இருக்கலாம் எனக்கு தெரியல, ஆனா நான் என்ன மாத்திக்கணும்னு பாக்குறேன். பாருங்களேன், ஒரு மனிதர்களை தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிற மனிதர், ஆண்டவர் என்ன சொல்றாரு, வெறும் விசுவாசிங்க மாத்திரம் இல்ல அவிசுவாசிகளா இருந்தாலும் அவங்கள நம்ம கண்ணோடு வாழ்த்துதல்னா, நம்ம ஊர்ல வாழ்த்துதல் எப்படி, ஹாய் பாய் குட் மார்னிங், மூஞ்ச கூட பாக்கல குட் மார்னிங், அது ஒரு வாழ்த்துதல் தான் இல்லையா, ஹாய் பாயின்னு வாழ்த்துதல், இல்லைன்னா குட் மார்னிங் அப்படின்றது ஒரு வாழ்த்துதல், இல்லைன்னா பல விதத்தில் இருக்கிறீர்கள், அவங்க மூஞ்ச கூட பாங்க நல்லா இருக்கீங்களா போயிட்டு வர்றேன் அப்படின்னு இல்ல. வாழ்த்துதல்னும் போது அவங்கள பார்த்து அவங்கள மதித்து அடையாளம் பார்த்து மதித்து நம்மளுடைய நல் மதிப்பை நம்ம கண்கள் மூலமா, நம்ம கண்ணை பார்த்தாவே தெரியணும் உண்மையா கேட்கிறாங்க. குட் மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். குட் மார்னிங்னா இயேசு சொல்றபடி பார்த்தோம்னா, நம்ம குட் மார்னிங் சொல்றது வந்து எவ்வளவு உண்மையா சொல்லணும்னா, அவங்களுக்கு குட் மார்னிங் ஆகிறதுக்கு நம்மனால ஏதாவது செய்ய முடியுமா, சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்களுக்கு ஒரு நல்ல மார்னிங் தர்ற அளவுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு அன்போடு நம்ம அவங்கள பாக்குறது உண்மையாவே குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க, அந்த மாதிரி மனிதர்கள் இப்ப இருக்கிறாங்களா, யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் பாரம்பரியமா கிறிஸ்தவத்துல தான் வந்தது. ஒருத்தர் பிராமண காலங்கள்லாம் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா, இவன் வந்தா இப்படி மூஞ்ச திருப்பிட்டு போறது இந்துசம்ல தான். ஒருத்தர் நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குறதே கிறிஸ்டியானிட்டில இருந்து தான் வந்தது தெரியுங்களா, உங்களுக்கு நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, வாழ்த்துதல் பாருங்களேன். அதை எப்படி செய்யணும், ஒரு ஃபார்மாலிட்டியா செய்யுது. நானும் எங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நானே போயிட்டே இருப்பேன், ஹாய் 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 ஹாய்ன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு என் வேலையை செஞ்சுட்டு இருப்பேன். அதை நான் மாத்திக்கணும்னு பாக்குறேன். நம்ம எல்லாரும் எவ்வளவு நல்ல காஸ்பிள் டூல், அதை யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை பார்த்து உண்மையாவே நின்று நம்ம கண்ணோட அவங்கள பார்த்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற ஒரு காரியம் எவ்வளவு நல்லுறவோ வளர்க்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு எத்தனை பேரை அவன் யாரையும் மதிக்க மாட்டான்பான்னு என்னை பத்தி நிறைய பேர் நினைக்கலாம். ஏன்னா அப்படித்தான் கூச்ச சுபாவம், என்னன்னு தெரியல, பெருமை கூட இருக்கலாம். பாக்குறது இல்ல, ஆளுங்களை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போற ஒரு குணம் எனக்கு இருக்கு. ஒருவேளை பிஸி நாள் நேரம் கொடுத்தா இதாயிருமேன்ற இருக்கலாம், ஆனா நான் மாத்திக்கணும்னு பாக்குறேன். தவறு, ஏன்னா இத்தனை தடவை அப்போஸ்தலர் இருங்க ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் கட்டளையா கொடுக்கும் போது வாழ்த்துகிற மனிதர்களா நாம் இல்லைன்னா வேதத்துக்கு விரோதமாய் நாம் நடக்கிறோம். பாருங்களேன், இவ்வளவு தடவை 50 தடவை போட்டிருக்குங்க வெறும் நிருபத்துல. ஏசு சொல்லியிருக்காரு, வெறும் விசுவாசிகளை வாழ்த்தினா வந்து என்ன பெரிய ஆளு, நீ அவிசுவாசிகளையும் வாழ்த்தணும், அதுல தான் காட்டுற நீ கடவுளுடைய பிள்ளைன்னு. அப்படி நம்ம செய்யாத பழகிக்கணுங்க. அது ரொம்ப சின்னதா இருக்கலாம், ரொம்ப முக்கியமா அது வேதத்துல போட்டிருக்கிறத பாக்குறோம். ஒரு சபையாக தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை நாம் மதிக்க கத்துக்கணும், வாழ்த்த கத்துக்கணும். யாரா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்த்த கத்துக்கணும். அவங்க நம்ம மதிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம வாழ்த்த கத்துக்கணும். ஒரு சபையா கூட நம்ம ஒருத்தர் ஒருத்தரை வாழ்த்துறோமா, நம்மள ரொம்ப குறை இருக்கு இல்லைங்களா. ஒருத்தர் ஒருத்தரை வாழ்த்த நம்ம கத்துக்கணும். ஒரு நல்ல காஸ்பல் ஆப்பர்ச்சுனிட்டி, தேவன் தான் நமக்கு உதவி செய்யட்டும். ஆகவே மூணு காரியத்தை நம்ம படிச்சிருக்கிறோம் இன்னைக்கு. என்ன முதலாவது, பேதுரு தன்னுடைய நிருபத்தை விவரிக்கும் போது பாருங்களேன், அந்த வசனத்தை வீட்டுக்கு போய் போய் படிச்சு பாருங்க, தெளிவா புரியும். அதான் வேத வாக்கியத்தை பிரசங்கம். என்ன, என்னுடைய நிருபத்தை நான் 5 லெட்டர் எழுதியிருக்கிறேன், சுருக்கமா எழுதியிருக்கிறேன். எதனால சுருக்கம், நான் எழுதின பெரிய டாபிக்ஸ் எழுதுனா உலகம் பத்தாது புக்ஸ், அதனால சுருக்கமா உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். என்னத்தை பத்தி எழுதியிருக்கிறேன், எந்த உருவத்துல எழுதியிருக்கேன், சாட்சி கொடுத்திருக்கிறேன். இவ்வளவு காரியம், இவ்வளவு கடவுள் உங்களுக்கு செஞ்சிருக்காரு, உலகம் உண்டாத முன்னாடி செஞ்சிருக்காரு. அது சாட்சி மாத்திரம் இல்ல, அந்த சாட்சியின் அடிப்படையில உங்களுக்கு புத்தியும் சொல்லி இருக்கிறேன். நீங்க எப்படி நடந்துக்கணும், வைஃப்ஸ் எப்படி நடந்துக்கணும், ஹஸ்பண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் நான் சொன்னது எந்த எந்த கருத்துல சொல்லியிருக்கேன், தேவனுடைய மெய்யான கிருபை இதுதான். இதுல நீங்க நிலைத்துருங்க, தப்பவே மாட்டீங்க, மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க பஸ்ல, இதுல நிலைத்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கடைசியில என்ன சொல்றாரு, வாழ்த்துதல் பத்தி நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து படிப்போம். யோசிச்சுட்டு வாங்க, அடுத்த வாரம் முத்தத்தினால் வாழ்த்துதல் ஒருவரை தெரிவிங்க அப்படின்னா வேதம் நமக்கு சொல்லிச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், கீழ்படியத்தானே செய்யணும். அது ஒரு ஒரு டீசரா உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை பார்த்து யோசிச்சு பார்த்துட்டு வாங்க. அடுத்த வாரம் நம்ம படிப்போம், ஜெபம் பண்ணுவோம்.